السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، اللهم حسن خلقي وخلقي. وصدق رسولك النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி, வல்லல் கோமானை போற்றி, வழிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே, நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல அல்லாஹுக்கே புகழனைத்து முறித்தாகட்டும். இந்த நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சொர்க்கப் பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய, அதுவும் கட்டாயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். காரணம் என்ன என்பதை பார்த்தால், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்துவதற்காக வேண்டித்தான் நமக்கெல்லாம் குர்ஆனை அல்லாஹு தஆலா நமக்கு அருளி இருக்கின்றான். இந்த குர்ஆன் இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நம்முடைய நினைப்பிலும் நம்முடைய எண்ணங்களிலும் எப்படி இருக்கிறது, எந்த தரத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் என்பதை பார்த்தால், குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாகத்தான் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு நாட்டப்படி மரணித்துவிட்டால் அவர்களுக்கு நன்மையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை நாம் எல்லாம் தொடுகின்றோம். குர்ஆனை பார்க்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். அதுபோல நம்முடைய சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான நாட்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். புதிய வீடு திறக்குகின்றோம், புதிய வீட்டில் பரக்கத் ஏற்படுவதற்காக வேண்டி குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாகத்தான் நம்மில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நம்மில் சிலர் தான் இருக்கின்றோமே தவிர, பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனை பற்றி வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருகிற போது நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள், அல் குர்ஆனு முஜிஸாத்துன் குபரா. நமக்கு அருளப்பட்ட குர்ஆன் என்ற ஒரு வான்மறை மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. இதுவரையிலும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலெல்லாம் சிறந்த அற்புதமாக, மிகப்பெரிய அற்புதமாக இருப்பது குர்ஆனாக மட்டும்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள், உதாரணத்திற்கு ஹலரத் ஸாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொன்ன போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், சாலிஹ் அவர்களே, இவ்வளவு நாட்களாக எங்களில் ஒருவராகத்தான் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் இப்போது இறைவனுடைய தூதர் என்பதாக தாங்கள் அறிமுகமாகின்றீர்கள், இது எப்படி நாங்கள் நம்புவது? நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால், இதோ இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாறாங்கல், இந்த பாறாங்கல் இரண்டாக பிளக்க வேண்டும், இரண்டாக பிளந்து அதிலிருந்து ஒரு ஒட்டகம், அதுவும் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று சொன்னால் கர்ப்பிணியான ஒட்டகம் வெளிவர வேண்டும். அந்த கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு குட்டியை போட வேண்டும். இப்படி போட்ட ஒரு நிகழ்வு நீங்கள் நிகழ்த்தி காட்டினால் கட்டாயமாக நீங்கள் இறை தூதர் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொன்ன போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படி அந்த ஒரு பாறாங்கலை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அந்த பாறாங்கலிலிருந்து ஒரு ஒட்டகம், கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வந்தது. வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு குட்டியை போட்டது. இதையெல்லாம் பார்த்த அந்த மக்கள் சில நபர்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள், நீங்கள் ஒரு சூனியக்காரராக இருக்கிறீர்கள், மாய வித்தையை காட்டக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்பதாக சிலர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். இப்படி அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த நபிமார்களுடைய காலத்தோடையே அது முடிந்து போய்விட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி மரணித்து போய்விட்டார்களோ அதுபோல அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த ஒரு காலத்தோடையே முடிந்து போய்விட்டது. ஆனால் நம்முடைய நபியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இந்த குர்ஆன் கியாமத்துனா வரைக்கும் வரப்போகிறது. கியாமத்துனா வரைக்கும் வரக்கூடிய ஒரே ஒரு அற்புதம், அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் இன்றளவிலும் இனி கியாமத்துனா வரையிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆனாக மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த குர்ஆனை பற்றி சொல்லித் தருகிற போது தெளிவாக சொன்னார்கள், அல் குர்ஆனு முஜிஸாத்துல் குப்ரா, இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அரபியர்கள், அரபு தேசத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது. அந்த ஒரு காலகட்டத்தில் அரபியர்கள் கவிதைகளால் மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்தவர்களாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கவிஞர்களிலேயே ஏழு கவிஞர்களுடைய கவிதையை மட்டும் கஅபாவினுடைய அந்த திரைக்கு முன்பாக மாட்டப்பட்டிருந்தது. அப்படி மாட்டப்பட்டிருப்பது இந்த காலகட்டத்தில் யாராவது புகழ் வாய்ந்தவர்களாக இருந்தால் எப்படி ஆஸ்கார் விருது கொடுக்கப்படுகிறதோ அதுபோல அந்த காலகட்டத்தில் கஅபாவினுடைய அந்த திரையில் அவர்களுடைய புகழ் வாய்ந்த அந்த கவிதைகள் மாட்டப்பட்டு விட்டால் அவர்களெல்லாம் மிகப்பெரிய புகழ் வாய்ந்த கவிஞர்கள் என்பதாக போற்றப்படுவார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த சமயத்தில் குர்ஆன் ஒரு சவால் விட்டது. என்னை போன்று ஒரே ஒரு வசனம் உங்களால் கொண்டு வர முடியுமா என்கின்ற ஒரு சவால் விட்ட போது அந்த ஏழு கவிஞர்களில் முதல் கவிஞராக இருக்கக்கூடிய ஹமரத் லபீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கும் முன்பு ஹஜரத் லபீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள். அந்த லபீத் அவர்கள் நினைத்தார், எப்படி நினைத்தார் என்று சொன்னால், கட்டாயமாக ஒரே ஒரு வசனம் நாம் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். அந்த லபீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவிதையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற போது இந்த லபீதுடைய கவிதையில் உண்மை மட்டும்தான் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கவிதை என்று சொன்னாலே பொய் தான் அதில் இருக்கும். எந்த அளவிற்கு பொய் சேர்க்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த கவிதையில் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய கவிதையில் உண்மை மட்டும்தான் இருந்தது. அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு கவிஞர், அவர் நினைத்தார், என்னை பார்த்து சவால் விடுவதா, கட்டாயமாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை போன்று ஒரே ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்பதாக ஆராய்ச்சியில் குதித்தார். ஆனால் கடைசியில் அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை பற்றி ஹதரத் நபீ ரழியல்லாஹு தஆலா அவர்களே சொன்னார்கள், யஸ்ஸீனி அல் குர்ஆன், என்னுடைய ஆய்வினுடைய முடிவு எனக்கு குர்ஆனே போதுமானதாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய ஒரே ஒரு வார்த்தையை போல கூட யாராலும் கொண்டு வர முடியாது. இது சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, நம்மை எல்லாம் படைத்த இறைவனின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த குர்ஆனே எனக்கு போதுமானது என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதமான குர்ஆன். அதே போல இதற்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு அரபியர்கள் எப்படியாவது இந்த குர்ஆனுடைய அந்த சிறப்பை நாம் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரபியர்கள் இருக்கக்கூடிய யூதர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடத்தி அந்த காலத்தில் வாழ்ந்த நாத்திகர்கள் வரக்கூடிய அந்த சமயத்தில், அந்த ஒரு காலகட்டத்தில் இப்னுல் முக்கஃபா என்கின்ற மிகப்பெரிய ஒரு நாத்திகன் அவனிடத்தில் போய் சொன்னார்கள், எப்படியாவது இந்த குர்ஆனுடைய வசனத்தை போன்று ஒரு வசனத்தையோ அல்லது ஒரே ஒரு வரியையோ நீ எப்படியாவது எங்களுக்கு இயற்றி தந்துவிட வேண்டும் என்பதாக சொன்னபோது அந்த இப்னுல் முக்கஃபா என்கின்ற ஒரு நாத்திகன் அவன் சொன்னான், ஒரே ஒரு வரியை நான் கொண்டு வந்து விடுகிறேன், ஆனால் எனக்கு 1 வருடம் ஆகும். எத்தனை வருஷம்? ஒரே 1 வருஷம், 1 வருடம் ஆகும். அந்த 1 வருடம் முழுவதும் நான் தனிமையில் இருக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், கவிதையில் தான் தனிமையில் இருக்கின்ற போதுதான் கவிதையே வரும். அந்த அடிப்படையில் அந்த இப்னுல் முக்கஃபா என்ற ஒரு நாத்திகன் அவன் சொன்னான், 1 வருடம் ஆகும், ஆனால் அந்த 1 வருடம் முழுவதும் நான் தனிமையில் இருப்பேன். ஆதலால் என்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் உண்டான 1 வருடத்திற்குண்டான அந்த செலவுகளை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டால் நான் இந்த ஆராய்ச்சிக்கு ஈடுபடுகிறேன் என்பதாக சொன்னபோது அந்த யூதர்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கிறோம், ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனத்தை போன்று ஒரே ஒரு வசனத்தையோ அல்லது ஒரே ஒரு வரியையோ கொண்டு வந்து விட வேண்டும். கொண்டு வந்து விட்டால் உனக்கு நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் என்பதாக சொன்னபோது அந்த இயற்றக்கூடிய அந்த ரிசர்ச் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த இப்னுல் முக்கஃபா என்ற ஒரு நாத்திகன் ஈடுபட்ட போது, இப்படியாக காலங்கள் கழிகிறது. 6 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த யூதர்கள் நினைத்தார்கள், 6 மாதங்கள் முடிந்து விட்டது, இவர் ஒரு வரிக்குள்ளாக ஒரு அரை வரியாவது கொண்டு வந்திருப்பார், இவரை போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து பார்த்தார்கள் அந்த யூதர்கள். அந்த நேரத்தில் அந்த இப்னுல் முக்கஃபாவினுடைய அந்த வீட்டினில் பார்க்கிறார்கள், அதிகமான பேப்பர், அதிகமான பேனாக்கள் இதுவெல்லாம் இருக்கிறது. கிழித்து போட்ட அந்த பேப்பர்கள் எல்லாம் ஒரு ஓரத்தில் குப்பைகளாக கிடைக்கிறது. அவர் எழுதி வைத்த அந்த பேப்பரில் பார்த்த ஒரு புள்ளி கூட அந்த இடத்தில் இல்லை. அவரிடத்தில் கேட்கும் போது அந்த இப்னுல் முக்கஃபா சொன்னார், அந்த ஒரு நாத்திகன், மிகப்பெரிய நாத்திகனாக போற்றப்படக்கூடிய அவன் சொன்னான், இந்த குர்ஆன் உண்மையிலேயே இறைவனால் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனை எதிர்த்து யாராலும் இயற்ற முடியாது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை போன்று யாராலும் கொண்டு வர முடியாது. இதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை என்னால் முடியாது என்பதாக அந்த இப்னுல் முக்கஃபா தன்னுடைய ஆய்வினுடைய கடைசியில் சொன்னான் என்பதாக வரலாறு நமக்கு கூறி தருகிறது. அவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இன்றைக்கு நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு சடங்கு பொருளாக, டைம் பாஸுக்காக வேண்டி எடுத்து பார்க்கக்கூடியதாக நாம் இந்த குர்ஆனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி காட்டுவதற்காக வேண்டி நாம் எடுத்து வைக்க வேண்டும். இந்த குர்ஆன் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அந்த முன்னறிவிப்புக்காக சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிஜமாகவும் வெற்றியும் பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ நம்முடைய கண்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அந்த தலைவர்கள் எல்லாம் முன்னறிவிப்பாக எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இப்போது நிஜமாக ஆகியிருக்கின்றதா என்பதை பார்த்தால் கட்டாயமாக கிடையாது. மாவீரன் நெப்போலியன் என்பதாக சொல்வார்கள், மாவீரன் நெப்போலியன், ஆனால் அந்த நெப்போலியன் எப்படி செத்தான் என்பதை வரலாறு நமக்கு கூறி தருகிறது. வாட்டர் ரூ என்கின்ற ஒரு சண்டையில் ஈடுபட்ட போது ஹேமிங் என்கின்ற ஒரு தீவில் அவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். அவருடைய போர் தோற்று போய்விட்டது. சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சிறையில் அப்படியே பயந்த ஒரு சுபாவத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு கடைசியில் வீரனாக இல்லாமல் கோலையாக செத்து போனான் என்பதாக வரலாறு நமக்கு கூறி தருகிறது. ஆனால் அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில், நான் இறக்குகின்ற போதும் மாவீரனாகத்தான் இறப்பேன், என்னுடைய முகத்தினில் சிரிப்பு தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதாக அவன் சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு, அவன் முன்னறிவிப்பு செய்ததெல்லாம் அழிந்து போய் கடைசியாக கோலையாகத்தான் செத்து போனான். இது போல எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இப்போது நிஜமாக ஆகியிருக்கிறதா என்பதை பார்த்தால் கட்டாயமாக கிடையாது. ஆனால் குர்ஆன் அறிவித்த முன்னறிவிப்பு, குர்ஆன் இறங்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, குர்ஆன் முழுவதுமாக இறங்கியதற்கும் பிறகும் சரி, குர்ஆனுடைய முன்னறிவிப்பு இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிஜமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வரலாற்றாசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அரபியர்கள் எல்லாம், அந்த அரபியர்களில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள் தங்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்ட அந்த ரோம் நாட்டிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அந்த ரோம் நாட்டில் வாழக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்காவாசலில் யாரெல்லாம் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஈரான் நாட்டில் வாழக்கூடிய மஜூசிகளாக இருக்கக்கூடிய, நெருப்பு வணங்கிகளாக இருக்கக்கூடிய அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் ரோம் நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அவர்கள் கண்டார்கள். ஈரான் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் எதிர்த்து வருகிற போது அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ரோம் நாட்டில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் அவர்களுடைய படை தோற்கடிக்கப்பட்டு அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், ரோம் நாடு வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய அளவில் பிரபலியமாக இருந்த அந்த நாடு மிகவும் குறுகிய வட்டத்தில், கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய வட்டத்தில் வந்து நின்றது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் இறங்கி சொன்னது, குலிபத்தில் ரோம் ரோம் நாடு இன்றைக்கு தோற்று போய்விட்டது, ஆனால் சில வருடங்களில் இந்த தோல்விக்கு பிறகு திரும்பவும் அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்பதாக தோல்வியுற்ற அந்த காலகட்டத்தில் இந்த வசனம் வந்து இறங்கியது. அந்த நேரத்தில் அந்த மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய, மக்காவில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம், நாம் ஆதரித்த ரோம் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் இப்போது தோற்று போய்விட்டார்கள். ஆனால் இந்த சமயத்தில் இந்த குர்ஆன் வந்து சொல்கிறது, இந்த தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பார்கள் என்பதாக சொல்கிறது. இந்த விஷயத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் கூட குர்ஆன் சொல்லிவிட்டது, நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற ரொம்பவும் கவலையான ஒரு சூழ்நிலையில் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அடுத்ததாக குர்ஆனை இறக்கி சொன்னான், லில்லாஹில் அம்ரு மின் கபலு வ மின் பாது, இதற்கு முன்பும் இந்த தோல்விக்கு முன்பும் இந்த தோல்விக்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான் இருக்கிறது. கட்டாயமாக ரோம் நாடு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உள்ளாகும் என்பதாக குர்ஆன் சொன்னபோது, அந்த நேரத்தில் 8 வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு 9வது வருடத்தில் ரோம் நாடும் ஈரான் நாடும் மிகப்பெரிய ஒரு படைகளோடு சண்டை போடுகிறது. அந்த நேரத்தில் ஈரான் நாட்டில் வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு, குடும்ப ஆட்சி உள்ளே வந்ததால் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு உள்ளானதால், அந்த ஒரு காலகட்டத்தில் 8 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து ஈரான் நாடு ரோம் நாட்டிற்குரிய கைவசத்தில் வந்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் தான் முஃமீன்கள் இந்த வசனத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், மிகப்பெரிய ஒரு சில காலங்களுக்கு பிறகு இந்த ரோம் நாடு வெற்றி அடைகிற போது அன்றைய நாளில் எஃப்ரஹுல் முஃமீனூன், முஃமீன்கள் எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் அந்த ரோம் நாட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. என்சுருமையசா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாயாலா உதவி செய்வான். உஹுவல் அஸீஸுர் ரஹீம், மிகப்பெரிய ஒரு இரக்கம் அளிக்கக்கூடியவனாக கண்ணியம் உள்ளவனாக அல்லாஹு தாயாலா இருக்கிறான் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு தாயாலா இறக்கி சொன்ன போது, அப்போதுதான் சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன் செய்த 8 வருடங்களுக்கு முன்பு செய்த அந்த முன்னறிவிப்பு இப்போது நிஜமாக நாம் கண்டுவிட்டோம், குர்ஆன் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்தது என்பதாக சஹாபாக்களும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களும் சரி இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பற்றி 1984 கே இஸ் மூர் என்கின்ற ஒரு டாக்டர் எல்லா மதத்தினுடைய அந்த வேதத்தையும் ஆட்சி செய்தார், எல்லா மதத்தினுடைய அந்த வேதங்களையும் அவர் ஆராய்ச்சி செய்தார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன கடைசி கருத்து, 13வது நூற்றாண்டில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், இஸ்லாமியர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனுடைய வேதத்தில் 18வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயம் 13வது நூற்றாண்டிலேயே இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18வது நூற்றாண்டில் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை வெளியிட்டார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து அவர்களுடைய கலவையினால் வரக்கூடிய அந்த விந்துவினால் ஒரு மனித உருவ கட்டாயமாக உருவாகக்கூடிய ஒரு சக்தி மனிதனுக்கு உண்டு, கருத்தரிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மனிதனுக்கு உண்டு என்பதாக 18வது நூற்றாண்டில் தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 13வது நூற்றாண்டிலேயே இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இந்த விஷயத்தை அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ், மனிதனை நாம் படைத்தோம் கலந்து, ஆணும் பெண்ணும் கலந்து உருவாக்கப்பட்ட அந்த விந்துவினால் வெளியாகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால் நாம் இந்த மனிதனை நாம் படைத்தோம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று அந்த டாக்டர் கே இஸ் மூர் என்று அந்த ஒரு டாக்டர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு இன்னொரு விஷயத்தையும் அந்த ஒரு மாநாட்டினில் சொல்கிறார். 13வது நூற்றாண்டிலேயே இறக்கப்பட்ட இந்த குர்ஆனில் இதை போன்று எத்தனையோ விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கின்றன. 18வது நூற்றாண்டில் இன்னொரு விஷயமும் ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது மனிதர்களால். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், தாயினுடைய அந்த கருவில் குழந்தை உருவாகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தையை தாயினுடைய வயிற்றில் 3 அறைகளால் பாதுகாக்கப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயத்தை 18வது நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள். ஆனால் 13வது நூற்றாண்டிலேயே இறக்கப்பட்ட அந்த குர்ஆனில் இந்த விஷயம் இறைவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. யஹ்லுக்குக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய அந்த கருவறையில் உங்களை நாம் வைத்திருக்கின்றோம், பாதுகாப்பு வைத்திருக்கின்றோம். ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபீ துலுமாத்தின் ஸலாத், 3 அறைகளால் இருளான அந்த அறைகளால் உங்களை பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் நமக்கு கூறி தருகின்றார். இந்த விஷயத்தை அந்த கே எஸ் மூர் என்கின்ற ஒரு டாக்டர் அந்த ஒரு மாநாட்டினில் சொல்லி 18வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயம் 13வது நூற்றாண்டிலேயே இறக்கப்பட்ட இந்த குர்ஆனில் இருக்கிறது. ஆதலால் இந்த குர்ஆனை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு தான் இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதாக அந்த டாக்டர் கே எஸ் மூர் என்பவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆனை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதை விட மற்றவர்கள் தான் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நம்முடைய கையினால் நாம் வாங்கியிருக்கின்றோம். ஆனால் இந்த குர்ஆனை எப்படிப்பட்ட ஒரு தரத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், டைம் பாஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தை கழிப்பதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை எடுத்து புரட்டி நாம் எல்லாம் ஓதுகின்றோம். பல மணி நேரங்களில் நாம் வேலை செய்துவிட்டோம், ஒரு 10 நிமிடம் நாம் குர்ஆனை ஓதலாம் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த குர்ஆனை தொடுகின்றோமே தவிர, அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து காட்டலாமா, எடுத்து காட்ட வேண்டுமே என்கின்ற ஒரு நினைப்பு நமக்கு வருவதே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குர்ஆன் நம்மை பார்த்து பேசுகிறது, அழகாக சொல்கிறது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் பேசுகிறது. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட குர்ஆனாக இருக்கிறேன். சாதாரண மனிதர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட குர்ஆன் அல்ல, அல்லாஹ்வினால் நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட குர்ஆனாக இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஒரு தரத்தில் நான் இருக்கின்றேன் என்று தெரியுமா? ஃபீ கிதாபின் மக்னூன், உறுதியாக செய்யப்பட்ட யாருடைய கையும் அதில் நுழைக்கப்பட முடியாத அளவிற்கு உறுதியாக்கப்பட்ட அந்த வேதத்தில் நான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், என்னை தொடக்கூடியவர்கள் சுத்தமானவர்களாகத்தான் இருக்க முடியும், சுத்தமானவர்கள் மட்டும்தான் என்னை தொட முடியும் என்பதான் அந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சொல்லித் தந்த பிறகு கடைசியில் அந்த குர்ஆன் சொல்லி முடிக்கிறது, தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய புறத்திலிருந்து நான் இறக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரண மனிதர்களால் நான் சொல்லப்படவில்லை. நான் யாருடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நான் இறக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக அந்த குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு அழகாக சொல்கிறது பார்த்தீர்களா? குர்ஆன் இந்த ஒரு விஷயம் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. குர்ஆனை நாமும் தான் ஓதுகின்றோம். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்த்திருக்கின்றோமா? குர்ஆன் சொல்லித் தருகிறது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீஹியாக்குவம், உங்களுக்கு மிக நிலைப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு வழியைத்தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு காட்டித் தருகிறது என்று சொல்லிவிட்டு, இறை நம்பிக்கையாளர்களாகி நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்யக்கூடிய அந்த முஃமின்களுக்கு இந்த குர்ஆன் நற்செய்தி சொல்கிறது. நம் அனைவருக்கும் நற்செய்தி சொல்லக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்வோம். அன்னலகும் அஜ்ரன் கபீரா, இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்கூலி இருக்கிறது என்பதாக அந்த குர்ஆன் சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நற்கூலியை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சஹாபாக்களுடைய அந்த சபை கூடிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. சஹாபாக்களே, இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமான பொருளாகவும் இருக்கிறது, உங்களுக்கு பாதகமான பொருளாகவும் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இந்த விஷயத்தை கேட்டதும் சஹாபாக்களுடைய அந்த சபை, சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் அப்படியே நிசப்தமாக ஆகிவிட்டார்கள். அந்த கூட்டத்தில் எழுந்திருந்து ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமான பொருளாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொன்னீர்கள், அது எங்களுக்கு புரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லாம் மிருகத்தனமாக இருக்கின்ற போது எங்களை மனிதத்தன்மைக்கு மாற்றியது இந்த குர்ஆன் தான். நாங்கள் தவறான வழியில் இருக்கின்ற போது நேரிய வழியில் கொண்டு வந்தது இந்த குர்ஆன் தான். எங்களுக்கு ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோயை நீக்குவதற்காக வேண்டி, எங்களுடைய உடலில் பரக்கத்துக்காக வேண்டி ஊதிக்கொள்வதால் இந்த குர்ஆன் நமக்கு ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படுகிற போது இந்த குர்ஆனை வைத்துதான் பரக்கத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கிற போது இந்த குர்ஆன் எங்களுக்கு சாதகமான பொருளாக இருக்கிறது என்பதாக தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொன்னீர்கள், இந்த குர்ஆன் உங்களுக்கு பாதகமான பொருளாக இருக்கிறது என்பதாக சொன்னீர்கள். அது மட்டும் எங்களுக்கு புரியவில்லை. இந்த குர்ஆன் நமக்கு பாதகமான பொருளாக இருக்க முடியும், இந்த குர்ஆன் நமக்கு நேரிய வழியைத்தானே காட்டித் தந்திருக்கிறது என்பதாக சொன்னபோது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கின்ற போது இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வலது பக்கமாக வந்து நிற்கும். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கு முன்னிலையிலும் அந்த குர்ஆன் சொல்லும், அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த ஒரு இறை நம்பிக்கையாளர், உன்னுடைய இறை நம்பிக்கையாளர் என்னை ஒரு சடங்கு பொருளாக பயன்படுத்தி விட்டார், இவருடைய நோய் நீங்குவதற்காக வேண்டி என்னை ஓதி பார்த்தார், இவருடைய வீட்டில் பரக்கத்து ஏற்படுவதற்காக என்னை ஓதி பார்த்தார், இவருடைய வீட்டில் யாரேனும் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கும் முகமாக என்னை ஓதி பார்த்தார், ஆனால் இவருடைய வாழ்க்கையாகவே என்னை எடுத்து காட்டவில்லை, இவருடைய வாழ்க்கையாக எடுத்து இவருடைய வாழ்க்கையில் என்னை அமல் செய்யவில்லை, என்பதாக அந்த குர்ஆன் சொல்கிற போது அந்த குர்ஆன் கடைசியாக சொல்லும், யா அல்லா இந்த ஒரு இறை நம்பிக்கையாளரை நரகத்தில் போட்டுவிடு என்பதாக அந்த குர்ஆன் சொல்லும் போது நாளை மறுமையில் அந்த குர்ஆன் நமக்கு பாதகமான வேலையை செய்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்து நிற்பார், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லா இந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் உன்னுடைய இறை நம்பிக்கையாளர், அவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னை கொண்டு மிகவும் அதிகமான முறையில் அமல் செய்தார், என்னை பற்றிய சிந்தனையில் தான் அவர் எப்பவும் இருப்பார், அதனால் இவரை சொர்க்கத்தில் போட்டுவிடு என்று சொல்கிற போது அந்த குர்ஆனுடைய அந்த சிபாரிசுக்கு இணங்க அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்தில் சேர்த்து விடுவான். இப்போது இந்த சமயத்தில் சொல்லுங்கள், இந்த குர்ஆன் உங்களுக்கு பாதகமான பொருளாகவும் இருக்கும், உங்களுக்கு சாதகமான பொருளாகவும் இருக்கும், அதனால் உங்களுக்கு சாதகமான பொருளாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு பாதகமான பொருளாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள், குர்ஆனுடைய விஷயத்தை மறந்து வாழாதீர்கள், குர்ஆனுடைய விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி காட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் அதன்படி அமல் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றார்கள். அது போல நாமும் குர்ஆனுடைய விஷயத்தை இன்று நாம் கேட்டிருக்கின்றோம். குர்ஆனை வாழ்க்கை முழுவதும் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்க்கை முழுவதும் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய இதயத்தில் சேர்த்து வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் அதன்படி வாழ்க்கை முழுதும் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற ஒரு துஆ செய்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.